சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் அத்தியாயம் 50. அவன் ஆட்சி. அவனை அழித்துவிடு என்று அரசன் கட்டளையிட்டதும் அசையவில்லை கடல்வேந்தன். அந்த கட்டளையை நிறைவேற்ற தனது அருகில் வந்து முன்பாக நின்று கொண்ட நிலக்கள்ளி குருவாளை எடுத்தபோது அவன் உணர்ச்சிகளை சிறிதும் வெளியிடவில்லை. எந்தவித கலக்கமும் இல்லாமல் கல்லை போல் நின்று கொண்டிருந்தாள் நிலக்கள்ளி. குருவாளை எடுத்துக் கொண்டதும் நிலக்கள்ளியின் உயரத்தை உத்தேசித்து தனது நெடிய உருவத்தை லேசாக வளைத்து குவிந்தான். அரசன் உத்தரவையும் நிலக்கள்ளியின் செய்கையையும் கண்ட வில்லவன் குவதையும் அமைச்சர் அழும்பில் வீழும் தூதுவனான சஞ்சயனும் கிளேசியஸும் அடுத்து என்ன விபரீதம் நடக்கப் போகிறதோ என்று அச்சமுற்று நின்றாலும் பரணர் மட்டும் சிறிதும் அசையாமல் ஏதும் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். அடுத்து விபரீதத்துக்கு பதில் விசித்திரம் ஏற்பட்ட போது மற்றவர்கள் பிரமித்தாலும் கூட பரணர் மட்டும் பழையபடியே உணர்ச்சிகளை சிறிதும் காட்டாமல் அமர்ந்திருந்தார். குருவாளை எடுத்து நிலக்கள்ளி கடல்வேந்தனின் கழுத்தை சுற்றிலும் இருமுறை கீறினாள். பிறகு தலையின் குழலில் இருந்த பாதியில் பாதி கீறி எடுத்தாள். அடுத்து அந்த குருவாளின் உதவியாலேயே கீறிய பாகத்தை பெரிதாகவும் சாமர்த்தியமாகவும் குருவாளின் நுனியால் கிண்டி எடுத்தாள். பிறகு மெதுவாக கீறிய பகுதிகளை பிரிக்க தொடங்கியதும் கடல்வேந்தன் தலையின் முன்பகுதியையும் முகம் பூராவையும் மூடி கிடந்த சருமம் மெல்ல மெல்ல விலகவே அது பொய் சருமம் என்பதை உணர்ந்த வில்லவன் கோதை முதலானோர் பிரமிப்பின் எல்லையை அடைந்தார்கள். எப்பேற்பட்ட முகமூடியும் சில சந்தர்ப்பங்களில் நழுவிவிடும் என்பதையும் ஆனால் அந்த சரும மூடி சருமத்தோடு சருமமாய் இணைக்கப்பட்டு அசல் சருமத்திற்கும் அதற்கும் வித்தியாசம் லவலேசமும் தெரியாமல் இருந்ததையும் கண்ட தூதுவனான சஞ்சயன் கூட தான் ஒற்றனாய் எவ்வளவோ வேடங்கள் புனைந்திருந்தும் இந்த சரும அமைப்புக்கு ஒப்பான ஒரு வேடத்தை யாரும் புனைய முடியும் என்பதை கனவிலும் நினைக்காததால் அற்புதம் இந்திரஜாலம் என்று வாய்விட்டு இறைந்தே சொன்னான். அழும்பில் வேல் வாயை திறக்க முடியாமல் சிலையென்று நின்று விட்டார். ஆனால் அந்த சருமத்தை முழுதும் நீக்குவது அத்தனை சுலபமாக இல்லாததால் நிலக்கள்ளி அதை மிக மெதுவாக எடுத்தாள். அப்படி முகத்தில் செயற்கை அமைப்பு எடுக்கப்பட்ட பின்பு அந்த உரையிலிருந்து வெளிவந்த முகம் மன்னன் மைந்தனும் பரணருக்கு மன்னனால் தானம் செய்யப்பட்டவனுமான குட்டுவன் சேரனுடைய முகம் என்பதை அறிந்ததும் அந்த அறையில் சிறிது நிசப்தம் நிலவியது. வீரனான கடல்வேந்தன் மறைந்து விட்டா, கோழையான குட்டுவன் மீண்டும் தோன்றிவிட்டா என்ற கடல்வேந்தனின் சொற்கள் மற்றவர்களை இந்த உலகத்துக்கு இழுத்தன. புரியாத பல விஷயங்களும் புரிந்தன. யவனர்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கும் முசிறி புரட்சியிலிருந்து மீண்டதற்கும் கொள்ளைக்காரனான கடல்வேந்தன் மட்டுமின்றி கோழையான குட்டுவன் சேரலும் காரணம் என்பதை புரிந்து கொண்ட வில்லவன் கோதைக்கு பல விஷயங்கள் புரிந்தன. கோழையும் வீரனும் ஒருவனே என்பது மன்னருக்கு முன்னுமே தெரிந்திருக்க வேண்டும் என்றும் அதனால்தான் கடல்வேந்தனை அவர் கடற்படை தலைவனாக நியமித்தார் என்றும் தீர்மானித்தான் சேரர் நிலப்படை தலைவனான வில்லவன் கோதை. குட்டுவன் திடீரென்று முசுறியின் நிலப்படை தலைவனாக தோன்றி பிறகு மறைந்து விட்டதையும் எண்ணி பார்த்த அமைச்சர் அழும்பில் வேளும் சஞ்சயனும் ஓரளவு உண்மையை புரிந்து கொண்டார்கள். அழகிய குட்டுவன் முகத்தை தழும்புகள் உள்ள விகாரமான கடல்வேந்தன் முகமாக மாற்றியதும் ஒரு விசித்திரம் என்று அமைச்சர் எண்ணினார். அது மட்டும் வெறும் சரும முகமூடியாயிருந்தால் ஏதாவது ஒரு சண்டையில் வாழ்வீச்சு அதை கிழித்து விட்டிருக்கும் என்று நினைத்தார். ஆனால் அது மிக கச்சிதமாக அசல் முகத்தை போலிருக்க என்ன செய்தார்கள், யார் செய்திருக்க முடியும் என்று நினைத்து விடை காணாமல் தவித்தார் அமைச்சர். அந்த சமயத்தில் ஒலித்தது அரசர் குரல். இளவரசனான நீ ஏன் கொள்ளைக்காரனாக மாறினாய்? என் அரசு பொக்கிஷ வண்டிகளை கொள்ளையடித்தாய். நீ கொள்ளையடித்த பொக்கிஷ குவியல்கள் என்ன ஆயின என்று கேட்டார் மன்னர் நிதானமான குரலில். நீ இளவரசனாக இருந்தாலும் நீ புரிந்துள்ள குற்றங்களில் இருந்து நீ தப்ப முடியாது என்பதை புரிந்து கொள். செங்குட்டுவன் ஆட்சியில் மகனுக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி என்பது கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உன் குற்றங்களுக்கு சமாதானம் சொல். நீ ஏன் கொள்ளைக்காரனானாய் என்று மன்னன் உறுதி மிகுந்த குரலில் கேட்டான். கடல்வேந்தனின் ஈட்டி கண்கள் நிர்பயமாக மன்னரை நோக்கின. நான் கொள்ளைக்காரனானால் அதற்கு மன்னன் தான் பொறுப்பாளி என்று சொன்ன அவன் குரலில் அச்சமில்லை, பணிவில்லை, குற்றச்சாட்டு இருந்தது. இந்த சமயத்தில் பரணர் குறுக்கிட்டு, இளவரசரே, மன்னர் முன் பேசும் முறை இதுவல்ல என்று கண்டித்தார். குட்டுவன் சேரலின் விழிகள் மறுபடியும் கடல்வேந்தனின் இரக்கமற்ற விழிகளாக மாறின. குருநாதரே, இது மன்னர் அரண்மனை அல்ல, இது நீதி ஸ்தலம். இங்கு சத்தியம்தான் பேசப்பட வேண்டும். அங்கு வீற்றிருப்பது இங்கு நிற்பதும் தந்தையும் மகனும் அல்ல, மன்னனும் குற்றவாளியும். ஆகவே சத்தியத்தை சொல்கின்றேன், கேளுங்கள் என்று கூறிய கடல்வேந்தன் கண்களில் கனவு விரிந்தது. கனவு கண்களோடு உதடுகள் உண்மை கதையை தெள்ளென்று எடுத்துக்காட்ட முற்பட்டன. கடல் வேந்தன் சிறிது உணர்ச்சியற்ற குரலில் அமைதியாக முதலில் பேச தொடங்கினான். நான் பிறந்தது இந்த நாட்டை ஆள, ஆனால் எனது பிறப்புரிமை மன்னர் எனது 5வது வயதில் பறித்தார். பரணர் பாடிய தமிழ் கவிதைகளுக்கு பரிசிலாக என்னை பரணருக்கு தாரை வளர்த்து கொடுத்தார். சிறுவனான என்னை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு தமது இல்லம் வந்தார் பரணர். எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தார், இலக்கியம் கற்றேன், ஆனால் முழு நோக்கு அதில் சொல்லவில்லை. புலியை பசுவாக்க பார்த்தார் புலவர், ஆனால் அது பலிக்கவில்லை. ஆகவே தமிழ் பயிற்சியோடு ஆயுத பயிற்சியும் பெற ஏற்பாடு செய்தார். இரத்தத்தில் ருசி கண்ட புலி போல் எனக்கு ஆயுத பயிற்சியில் ருசி அதிகமாயிற்று. எனக்கு வாட்பயிற்சி அளித்த ஆசிரியரே என் முன்பாக வாழை எடுக்க அஞ்சினார். பிறகு குருவாள் பயிற்சி, வில்வித்தை பயிற்சி அனைத்தும் பயின்றேன். இந்த சேர நாட்டின் பயங்கர ஆயுதமான செண்டாயுதத்திலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றேன். அதற்காக நான் தமிழை அடியோடு புறக்கணிக்கவில்லை, தமிழ் வகுப்பிலும் உட்கார தொடங்கினேன். அதற்கு காரணம் ஒரு பெண். இப்பொழுது என் முகத்திரையை கிழித்தாலே அந்த நிலக்கள்ளி பரணரிடம் தமிழ் படிக்க வந்தாள். அவள் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாள். அவளோடு நெற்கிள்ளி என்பவனும் பாடம் படிக்க வந்தான். அவன் எனக்கு உற்ற நண்பனானான். நாங்கள் மூவரும் தமிழ் படித்த காலத்தில் நண்பர்களானோம். அடிக்கடி நெற்கிள்ளியும் நானும் வெளியே போய்விடுவோம். நற்கிள்ளி எவனர் குடியிருப்புக்கு அருகில் இருந்தபடியால் அங்கு அடிக்கடி போய் வந்தோம். அங்குள்ள இரவு நிகழ்ச்சிகள், களி ஆட்டங்கள் எல்லாமே என்னை கவர்ந்தன. ஆனால் நற்கிள்ளி மட்டும் கவிதையில் ஆழ்ந்தான். இப்படி யவனர் சேரியில் பழகிய காலத்தில் தான் அங்குள்ள யவன மந்திரவாதியின் பரிச்சாயம் ஏற்பட்டது. சில காலங்களில் யவனர் மாறுவேடங்களை போட்டுக்கொண்டு நடனம் ஆடுவார்கள். அந்த நடனத்தில் நானும் பங்கு கொள்ள நிச்சயித்தேன். அந்த யவன மந்திரவாதி எனக்கு கடற்கொள்ளைக்காரன் வேடத்தை போட்டுவிட்டான். அன்று என்னை நற்கிள்ளியால் கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த மாந்திரிகளை அணுகி நிரந்தரமாக வைத்துக் கொள்ள ஒரு முகமுடி தர முடியுமா என்று கேட்டேன். அப்படி செய்வதானால் மனித சருமத்தை இணைத்துத்தான் செய்ய முடியும் என்றும், அதற்கு எனது சருமத்தில் ஒரு பகுதி தேவைப்படும் என்றும் சொன்னார். நான் அதற்கு இணங்கியதன் மேல் எனது தொடையில் இருந்து நீளமாக சிறிது சருமம் எடுத்துக் கொண்டான். என்னை பல்லை கடித்துக் கொள்ளும்படி கூறி எனது தொடையை லேசாக கீறி சருமம் எடுத்தான். நான் பல்லை கடிக்கவும் இல்லை, முகத்தை சுளிக்கவும் இல்லை. அதை கண்ட அவன் எனது நெஞ்சுரத்தை பாராட்டினான். பிறகு சரும முகமூடி செய்து அவன் கையாலேயே அதை பொருத்தினான். அத்தோடு வேறு சருமத்தையும் தலைப்பகுதியில் இணைத்து செந்நிற குழலையும் அதில் பதித்தான். முதலில் என் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் எனக்கு யார் என்று புரியவில்லை. கருமை நிறைந்த வடுக்கள் உள்ள பயங்கர முகம் கொள்ளைக்காரன் முகமாகவே தோன்றிற்று. பிறகு அதை அகற்றும் முறையையும் அவனிடம் தெரிந்து கொண்டேன். என் சிந்தனை ஓடிற்று. எனது அரசு உரிமை பறித்த எனது தந்தையை பழி வாங்கினால் என்ன என்ற எண்ணம் வளர்ந்தது. பிறகு நான் அடிக்கடி யவனர்களிடம் பழகினேன். அவர்கள் மரக்கலங்கள் வந்த போதெல்லாம் அவற்றில் பயிற்சி பெற்றேன். அவர்கள் மரக்கலங்களில் சென்று போரிலும் ஈடுபட்டு அரபிக் கடலில் வந்த கொள்ளைக்காரர்களை தாக்கினேன். அந்த கப்பல்களில் ஒன்றை எனது கப்பலாகவும் மாற்றிக்கொண்டேன். நற்கிள்ளியும் கிளேசியஸும் என்னோடு சேர்ந்து கொண்டார்கள். என் தலைமை அலுவலகத்தை துறைமுக பகுதியில் ஏற்படுத்தி அதற்கு வில்லம்புளச்சின இல்லம் என்று பெயர் சூட்டினேன். அதன் மகிமை வளர்ந்தது. எனது கொள்ளைக்காரர்களின் உதவியால் அரச பொக்கிஷ வண்டிகளையும் கொள்ளையிட்டேன். என்னை அடக்கவும் பிடிக்கவும் முயன்றார் அழும்பில்வேள். முடியாததால் திணறினார். நான் மரக்கலங்களை கொள்ளையடித்தேன், பொக்கிஷ வண்டிகளை கொள்ளையடித்தேன். ஆனால் அமைச்சர் மகள் நிலக்கள்ளி என் மனத்தை கொள்ளையடித்தாள். அமைச்சர் மாளிகையில் அவர் கண் முன்பே நிலக்கள்ளியை தூக்கிச் சென்று என் கொள்ளை திறமையை காட்டினேன். இங்கு சிறிது நிதானித்தான் கடல்வீதன். பிறகு ஏன் மாறினாய் என்று அரசர் கேட்டார். தமிழ் ரத்தம் என் உடலில் ஓடும் காரணத்தால் என்று கடல்வீதன் மேலும் மௌனம் சாதித்தான். சில வினாடிகளுக்கு பிறகு தானாகவே பேசினான். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் யவன நாட்டிலிருந்து வந்தான். அவனும் கிளேசியஸும் தனிமையில் பேசியதை தற்செயலாக கேட்டேன். அவன் கிளேசியஸை புரட்சிக்கு தோண்டினான். கிளேசியஸ் யவன ராஜகுலம் என்று சொல்லி அவனிடமிருந்து சீலை அடையாளத்தையும் காட்டினான். முசிறியில் யவனர் கால் ஊன்றிவிட்டால் மற்ற பகுதிகளை ஆக்கிரமிப்பது கஷ்டமல்ல என்று யோசனை சொன்னான். முதலில் கிளேசியஸ் ஒப்பவில்லை. ஆனால் அவன் சொன்னான், உனக்கு இங்குள்ள அக்கம் பக்க சிற்றரசர்களிடமிருந்து உதவி கிடைக்கும். இந்த பாரதத்தினர் சுயலாபத்துக்காக ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கவோ எதிர்க்கவோ தயங்க மாட்டார்கள் என்று கிளேசியஸ் அன்றிலிருந்து மாற முற்பட்டான். சேர நாட்டில் வணிகர்களாக வந்த ஒரு இனம் சேர நாட்டை விழுங்க பார்க்க நினைக்கும் போது நானும் மாறினேன். சேர நாட்டை எப்படியும் யவனர்களிடமிருந்து காப்பது என்று உறுதி செய்து கொண்டேன். அந்த உறுதியோடு என் மரக்கழுத்தை போருக்கு சகல வசதிகளையும் உடையதாக செய்தேன். அதற்கு இணையான போர்க்களம் இப்பொழுது மேலை கடலில் எங்குமே கிடையாது. அது இப்பொழுது நடந்த போரே நிரூபித்திருக்கிறது. புரட்சியை பற்றி அறிந்த பின்பு மன்னரை சந்தித்து விஷயத்தை விளக்கவும் எண்ணினேன். ஆகவே அமைச்சர் வஞ்சி சென்ற போது நானும் சென்றேன். அதை அடைந்து இரவில் மன்னரை சந்தித்து எனது உண்மை சொரூபத்தை காட்டினேன். நடக்க போகும் புரட்சியையும் குறிப்பிட்டு என்னை கடற்படை தலைவனாக்கினால் யவனரையும் முறியடித்து விடுவதாக கூறினேன். மன்னர் பெரிதும் சிந்தித்தார். முடிவில் இசைந்து சொன்னார், குட்டுவா, உன்னை கடற்படை தலைவனாக நியமிக்கின்றேன். ஆனால் நீ முரடனாக நடந்து கொண்டால் நீ என் மகன் என்று பாராது, மரண தண்டனை விதிக்க தவறமாட்டேன் என்று. பிறகு நடந்தது எல்லோருக்கும் தெரியும். தொண்டியிலிருந்து சில கப்பல்களை என்னோடு இணைத்துக் கொண்டேன். யவனர்களோடு பழகி அவர்கள் புரட்சி தொடங்கும் நாளையும் நேரத்தையும் உணர்ந்தேன். அதை பற்றி புலவர் மூலம் தொண்டியில் இருக்கையிலேயே மன்னருக்கு ஓலை அனுப்பினேன். கிளேசியஸ் திட்டப்படி புரட்சியை நடத்தினார். யூசஃபையும் சேர்த்து கொண்டார். சுள்ளியாற்று அக்கரையிலிருந்தும் இக்கரையிலும் முசிறியை தாக்கி பிடிக்க தீர்மானித்தார். வாணிபத்துக்காக வந்த யவனர் மரக்கலங்களையும் புரட்சிக்காக நிறுத்தி கொண்டார். நானும் சித்தமானேன். எனது யோசனைப்படி படைகளை குறைப்பது போல் சாதாரண மக்களை வெளியேற்றினோம். முசிறியிலிருந்தும் வஞ்சி பாதை பாசறையிலிருந்தும் அந்த இடத்தை சாதாரண மக்கள் உடையில் இருந்த மன்னரின் சூறாவளி படை நிரப்பியது. இது தெரியாமல் இயங்கிய யவனர் நிலத்தில் நற்கள்ளியால் முறியடிக்கப்பட்டனர். கடலில் நிலக்கள்ளி முறியடித்தாள். யவனர் மரக்கலங்களையும் துணை மரக்கலங்களையும் அவ்விருவரும் சேர நாட்டுக்கு செய்திருக்கும் சேவை மகத்தானது. கடற்பிறகோட்டிய செங்குட்டவருக்கு இந்த இருவரும் இரண்டு மகத்தான துணைக்கரங்கள். இப்படி சொல்லி தனது கதையை முடித்தான் கடல்வேந்தன் எனும் குட்டுவன் சேரல். நீண்ட நேரம் அந்த கூட்டத்தில் பெரும் மௌனம் நிலவியது. யாரும் பேசாஞ்சினார்கள். மன்னனே இறுதியில் பேசினான், கிளேசியஸ், நீ சேர நாட்டுக்கு புரிந்தது பெரும் துரோகம். உன்னை வெட்டுப்பாறைக்கு அனுப்புவதுதான் நீதி. ஆனால் உன்னை காப்பதாக உன் தாய்க்கு வாக்கு கொடுத்தேன். ஆகையால் உன்னை நாடு கடத்துகின்றேன். நாளைக்கு மறுநாள் சேர நாட்டு எல்லையில் உன்னை கண்டால் உன்னை எனது படையினர் அழிக்க தயங்க மாட்டார்கள். இப்பொழுது முசிறி துறைமுகத்தில் இருக்கும் யவனர் கப்பலில் உன் தாயகம் சென்றுவிடு என்று கிளேசியஸை நோக்கி கூறிவிட்டு மன்னன் கடல்வேந்தனை நோக்கி, குட்டுவன் சேரல், இளவரசனாக முடிசூட வேண்டிய நீ இந்த நாட்டை கொள்ளையடித்தாய். அதற்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். அமைச்சர் பெண்ணை, இந்த நிலக்கொள்ளியை மாளிகையிலிருந்து அவர்கள் முன்பாக கடத்தி சென்றிருக்கின்றாய். அதற்கு பல ஆண்டு சிறைவாசம் உண்டு. ஆனால் இந்த நாட்டை புரட்சியிலிருந்து காத்திருக்கிறாய். அதை முன்னிட்டு உன் தண்டனையை குறைக்கின்றேன். நீயும் கிளேசியஸை போல் நாடு கடத்தப்படுகின்றாய். இப்படி தண்டனை விதித்து விசாரணை முடிந்து விட்டதற்கு அறிகுறியாக எழுந்து நின்றார். அப்பொழுது பரணரும் எழுந்தார். மன்னா, ஒரு வேண்டுகோள் என்றார். எழுந்த மன்னன் நின்றான். என்ன பரணரே என்று வினவினான். இந்த குட்டவன் சேரல் உனக்கு ஒரே மகன். இவனை நாடு கடத்தினால் சேர நாட்டு ஆட்சியில் கீழே மாறும், உன் தாயத்தாருக்கு போய் சேரும் என்றார். அவர் குரலில் எச்சரிக்கை இருந்தது. பரணரே, தாயத்தானும் சேரன் தானே, கிளை மாறட்டும், அதற்காக சேரன் நீதி மாறாது என்று கூறினான் செங்குட்டுவன். இங்கு கடல்வேதன் நினை புகுந்து, நான் சுதந்திர புறா, என்னை அரசு கட்டுக்குள் அடைக்க முடியாது. முதலில் உங்களுக்கு செய்யப்பட்ட தானத்தை மன்னர் திரும்பி பெறவும் முடியாது. யவனரை கடற்பிறகோட்ட நாம் மன்னர் சத்தியத்தை பிறகோட்ட முடியாது. நான் அரசாள விரும்பவில்லை என்றான் திடமான குரலில். நான்கு நாள்களுக்கு பிறகு கடல்வேந்தன் மரக்கலம் கடலில் பாய்விரித்து ஓடிக்கொண்டிருந்தது. அதன் தலைவன் அறையில் பஞ்சனையில் நிலக்கள்ளி படுத்திக் கிடந்தாள். குட்டுவன் சேரலாக மாறிய கடல்வேந்தன் அவளை வாரி தூக்க முயன்றான். விடுங்கள் என்று அவள் பிணங்கினாள். திமிரினால் அந்த திமிரலில் அவள் மார்பு கச்சை கிழிந்தது. பெரிதாக நகைத்தான் சேர நாட்டு இளவள். இன்னும் கொள்ளைக்காரன் புத்தி போகவில்லை என்றாள் நிலக்கொள்ளி. சொன்னாளே தவிர அவன் தூக்கி கொள்ள இரு கைகளையும் தூக்கி நீட்டினாள். அவள் உணர்ச்சியால் நெளிந்தாள். அவள் கையொன்று அவள் ஆடையை நெகிழ்ந்த இடையை நாடியது. வேண்டாம் வேண்டாம் என்றாள் நிலக்கொள்ளி. நீ மட்டும் என் முகத்திரையை கிழிக்கலாமோ என்று அவன் தன் அலுவலை நிறுத்தவில்லை. நாடாள வேண்டியவன் ரெண்டாள முற்படுவது கேவலம் என்று முனையினாள் நிலக்கள்ளி. நாடு கிடைக்கவில்லை, பெண் கிடைத்தாள் என்றான் கடல்வேந்தன். ஆட்சி தொடங்கியது. கடல்வேந்தன் காமத்திலும் வேந்தன் என்பதை நிலக்கள்ளி புரிந்து கொண்டாள். வெளியே நீலக்கடல் விரிந்து கிடந்தது. நற்கள்ளி மாலுமிகளை எச்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் கூச்சலை காதில் வாங்கிய நிலக்கள்ளி கேட்டாள், ஆமாம், நீங்கள் தான் நாடு கடத்தப்பட்டீர்கள், நற்கள்ளி ஏன் வந்தான் நம்மோடு என்று. நீ ஏன் வந்தாய் என்று கடல்வேந்தன் கேட்டான். நான் உங்கள் வாசகத்தை முடிக்கவில்லை. அவள் அவனும் உன்னை போலத்தான் என்னை விட்டு பிரிந்திருக்க முடியாது அவனால் என்று கடல்வேந்தன் மேலும் ஏது பேச முயன்று அவள் வாயை பொத்தினாள். நிலக்கொள்ளி, கடலில் ஊறிய மீன் நிலத்தில் பிழைக்காது, என்னை போலத்தான் அவனும் என்றான் கடல்வேந்தன். பிறகு அவன் பேசவில்லை. வாய் சொல் யாதும் பயனில்லாததால் சொல் நின்றது செயல் தொடர்ந்தது. இத்தோடு கடல்வேந்தனும் நிறைவடைந்தது. இந்த பாட்காஸ்டை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் அன்பும் ஆதரவும் கொடுத்த எனது சவுத் ரேடியோஸ் குழும நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் சவுத் ரேடியோஸ் குழுமத்திற்கு பேராதரவுகள் தருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மீண்டும் விரைவில் மற்றொரு கதையோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.